ஸ்ரீசைலேஷலயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யாமாதரம் முனிம் அகிலாத்ம குணாவாசம் மக்யான் திமிராவகம் ஆஷிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரி தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் பூருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம் பஜே ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. புரட்டாசி மாசம் திருவோணத்திரு நட்சத்திரம் ஸ்ரவணம். அதிலே அவதரித்தவர் உலகமுண்ட பெருவாயனான திருவேங்கடமுடையான் மற்றும் அவருடைய கண்டாவதாரமான சுவாமி வேதாந்த தேசிகன். வேதாந்தாச்சாரியர் நம் போன்றவர்கள் உஜ்ஜீவனம் அடையும்படிக்கு பல அரிய பெரிய விஷயங்களையெல்லாம் இரகசிய கிரந்தங்களாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் கத்தியங்களாகவும் வியாக்கியானங்களாகவும் அருளியிருக்கிறார். அதை பல மகனியர்கள் ரொம்ப ஆச்சரியமாக உபன்யாசம் செய்து வருகிறார்கள். இந்த தொடர் அதில் அடியேனும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை பெரியோர்கள் முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியவர்கள் இட்ட கட்டளை. அதிலே அடியேன் சுவாமி சாதித்த கோதாஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு ஸ்லோகம், அதாவது முதல் ஸ்லோகத்தை எடுத்து அதனுடைய சீரிய கருத்துக்களை ஒருவாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நினைத்து இங்கே ஆரம்பிக்கிறேன். இந்த கோதாஸ்துதிங்கிறது 29 ஸ்லோகங்கள் கொண்டது. அதில் நமக்கு இன்றைக்கு விஷயமாகிறது முதல் ஸ்லோகம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அதை ஒருவாறு நாம் இங்கே அனுபவிக்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாம் அனன்ய சரணக சரணம் பிரபத்தே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதில் சுவாமி என்ன சாதிக்கிறார்னா, வேறு கதி இல்லாத நான் அடியேன் உன் திருவடிக்கு ஷரண் புகுந்தேன் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்தவாசிரியர். அதை யார் இடத்துல பண்ணுகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸ்ரீவசனபூஷண திவ்யசாஸ்திரத்தில் பிள்ளலோகாச்சாரியர் பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் அதிகாரி நியமமும் பல நியமமும் இல்லை அப்படிங்கிறார். இந்த நியமங்கள் எதுவுமே பிரபத்திக்கு கிடையாது. அப்போ ஒரு நியமமே இல்லையா அப்படின்னா, ஒரே ஒரு நியமம் இருக்கிறது, அது என்னன்னா விஷய நியமமே உள்ளது அப்படிங்கிறார். அதனால் அது யாரிடத்துல பண்ணுகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம். அதை சுவாமி இந்த இடத்துல கோதாபிராட்டி இடத்த பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் மித்துரமான பிராட்டி எம்பெருமான் இருவரிடத்திலும் நாம் சரண் புக வேண்டும். அதாவது பிராட்டியை புருஷகாரமாக பற்றி கொண்டு எம்பெருமானை பற்றுவதுங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. அதை இடத்துல சுவாமி தேசிகன் கோதாபிராட்டி இடத்துல சரண் புகுந்து அதை காட்டுகிறார். அது எப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவிக்கலாம். முதல்ல ஸ்லோகத்துடைய மேலெழுந்தவாறுன அர்த்தத்தை பார்க்கலாம். முன்னால் சொன்ன மாதிரி சுவாமி கோதாபிராட்டி இடத்துல வேறு இடத்தில் புகழில்லாத நான் உன் திருவடியிலே சரண் புகுந்தேன்னு கடைசியில் முடித்தார். அவள் யார் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீரங்கராஜன் இருக்கக்கூடியவனான ஸ்ரீரங்கேசன், அவன் ஒரு ஹரிச்சந்தன விருட்சமாக இருக்கிறான். அதை பலரும் கொடியாக கற்பக கொடியாக இருக்கிறவள் இவள். இவள் பிரியாவுடைய நந்தவனத்திலே அவதரித்தவள். அங்கேதான் இந்த எம்பெருமானை பற்றியும் இருக்கிறாள். பொறுமையே வடிவெடுத்தவள், அதில் பூமாதேவிக்கு நிகரானவள். கருணையே வடிவெடுத்தவள், அதில் ஸ்ரீதேவிக்கு நிகரானவள். அப்படிப்பட்ட இந்த இருவரையும் காணுவதே நம் கண் படைத்த பயன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவளிடத்தில் நான் சரண் புகுகிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. இதில் முதல் இரண்டு வரிகளும் ஸ்ரீ அப்படிங்கிற சப்தத்தோட ஆரம்பிக்கிறது. இது நமக்கு துவயத்தை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஆனால் பிராட்டியை முன்னிட்டே அவனை பத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இரண்டாவது அடியில் தான் வைத்தார் சுவாமி. அதற்கு முன் வரியில ஆண்டாள் தன்னுடைய ஆச்சாரியராக கொண்டிருக்கிற பெரியாழ்வாரை நினைவுறுத்துகிறார் சுவாமி. ஏனென்றால் இந்த மிதுனத்தை நாம் அடைவது ஆச்சாரியனை அடிபணிந்தேங்கிறதுனால. ஆண்டாளும் தன்னை புதுவைக்கோன் பட்டன் கோதை என்றும், விட்டுச்சித்தன் வியன் கோதை என்னும், பட்டபிரான் கோதை என்னும், புதுவையர்கோன் விட்டுச்சித்தன் கோதை அப்படின்னும், தன்னுடைய தந்தையும் ஆச்சாரியனுமான பெரியாழ்வரையிட்டே தான் தன்னையும் கூறிக்கொண்டான். அதனால தேசிகனும் இந்த இடத்துல கோதாபிராட்டினுடைய ஆச்சாரியரும் தந்தையுமான பெரியாழ்வாரை விஷ்ணு சித்தரை முதலடியில் எடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஸ்ரீ விஷ்ணு சித்தர்னு சொன்னதுனால அங்கே ஸ்ரீங்கிற சப்தம் தாயாரை காட்டவில்லை, விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருடைய அந்த கைங்கரிய ஸ்ரீயை காட்டுகிறது. அப்படி என்ன கைங்கரியம் அவர் பண்ணார்னா, பெரிய கைங்கரியம் என்ன பண்ணல, புஷ்ப கைங்கரியம் பண்ணார், பலரும் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பண்ணாத கைங்கரியம் என்னன்னா, எம்பெருமானுக்கு என்வருமோ அப்படின்னு வயிறு பிடித்து கலங்கி பல்லாண்டு பாடினாரே, அதுதான் கைங்கரியம். உணவாள மாமணிகளும் அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார் பெயரை ஏற்பட்டதுங்கிற, விட்டு சுத்தன் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். எதனால கேட்டால், இந்த எம்பெருமானுக்கு என்ன வருமோன்னு அவர் கலக்கமுற்றாரே, அதனால அந்த கலக்கத்தால் பல்லாண்டு பாடினாரே, அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார் பெயரை ஏற்பட்டதுங்கிற. மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் எண்ணி, பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படிங்கிறது அவருடைய பாசுரம். அதனால் அவர் கைங்கரியை படைத்தவர். அப்படி எம்பெருமானையே தங்களுக்கு எல்லாமாக கொண்டவர்கள்தான் ஸ்ரீமான்னு கொண்டாடப்பட்டுகிறான்னு நம்ம பார்க்கிறோம். காட்டிற்கு பெருமானுடன் கையில் அந்த காற்றுக்கு தேவையான சில உபகரணங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட லக்ஷ்மணனை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னார். தன்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் எம்பெருமானே கதின்னு துதுக்கை உயர்த்திய ஆணையை சத்து நாகவர ஸ்ரீமான் அப்படின்னார் இன்னொரு ரிஷி. தன்னுடைய அண்ணனால் துரத்தப்பட்டு ஆகாசத்தில் ஒண்ணுமே இல்லாமல் லங்கையை விட்டு வந்து நின்ற விபீஷணனை அந்தரிஷகத ஸ்ரீமான் அப்படின்னார் மகரிஷி. அதனால இந்த ஸ்ரீங்க சப்தம் இவர்களுக்கெல்லாம் கைங்கரியத்தை காட்டும் விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெரியாவுடைய நந்தவனத்திலே இவள் கண்டெடுக்கப்பட்டாள். அதனால் அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடி அப்படிங்கிறார் தேசிகன் இந்த இடத்துல கோதாபிராட்டி. ஆனால் இது என்ன சாமானிய நந்தவனம்னா, அப்படிப்பட்ட நந்தவனம் இல்லது, இது ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தனம், அவருடைய குலத்துக்கே உரித்தான ஒரு நந்தவனம் இது. அவருடைய திருவம்சத்திலே வந்த நந்தவனம், அதிலே தான் தாயாரை கண்டெடுத்தார் ஆழ்வார். தன்னுடைய திருவம்சத்தை ஆழ்வார் சொல்லுகிறார், எந்த தந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி செய்கின்றோம் அப்படிங்கிற. என்னால் எம்பெருமான் உந்தன கடியோம் என்று எழுத்துப்பட்ட வண்ணாலே அடியோங்கள் அடிக்குழில் வீடுவத் துவிந்தது காண் அப்படிங்கிற. அப்படிப்பட்ட அந்த பரம்பரையாக வரக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அடியார்களான அந்த குடி, அந்த குடிக்கு சொந்தமான நந்தவனத்திலே தாயார் வந்து பிறந்தாள். இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சாமானிய நிலமன்னு ஆழ்வார்கள் குடின்னு சொன்னது அஞ்சும் குடின்னு எடுத்துக்கலாம். அதாவது எம்பெருமானுக்கு என்பருமோ என்று அஞ்சும் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வாருடைய குலம் அந்த குலத்திலே வந்து பிறந்தாள். மனோகர மாமணிகளும் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை எஞ்சிருக்கும் தன்மையாளன்னு கொண்டாடினார் தாயாரை. இந்த அஞ்சு குடி அப்படிங்கிறதையும் அஞ்சு குடி அதாவது ஐந்து குடிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஆழ்வார்களை ஐந்து பிரிவாகவும் பெரியோர்கள் பிரித்து அந்த குடியிலே வந்து பிறந்தவள் இவள். அதனால இப்படிப்பட்ட அனைவருக்கும் ஒரே ஒரு சந்ததியாய் இவள் பிறந்திருக்கிறதுனால அவளுடைய அத்தனை சொத்தும், அதாவது அவளுடைய பக்தியும் ஞானமும் கைங்கரியஸ்ரீயும் எல்லாம் இவள் ஒருத்திக்கு ஏகமாக வந்து சேர்ந்தது அப்படின்னு காட்டுகிறாள். அதனால ஆழ்வார்கள் காட்டிய அந்த பக்தி நெறி அந்த நிலத்திலே வந்து பிறந்தவள் இந்த பெண்கொடி. ஆழ்வாரும் தம்முடைய நெஞ்சையே தான் ஒரு நிலமாக காட்டுகிறார். உறவர் கப்பை எருவிட்டு அன்னை சொல் நீர் மடுத்து ஈரநெல் வெத்தி முளைத்த நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மீண்டம் கண்ணன் தோழி கடியனே அப்படிங்கிறார். இந்த நெஞ்சமாகிற பெரிய வயலிலே ஊராருடைய பழிகள் எல்லாம் எருவாகவும், தாயாருடைய இறைச்சொல் நீராகவும், ஆசையாகிற நெல்லை அதிலே விதைத்து காதல் என்னும் பயிரை கடல் போலே முளைக்கும்படி செய்தவன் இவனே, இவனா கொடியவன், இவனா கடியவன் அப்படின்னு ஆழ்வார் கேட்பதாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல தன்னுடைய நெஞ்சை பெரிய வயலாக காட்டுகிறார் ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாரும் கதவு மனம் என்னும் காணலாம் என்னும் குதையும் வினையாவி தேர்ந்தேன் விடையாக நல்தமிழை விட்டு என் உள்ளத்தை நீ விளைத்தாய் கத்தமொழியாகி கலந்துன்னு இந்த நல்ல தமிழானாரன் இந்த பிரபந்தத்தை ஒரு விதையாக என்னுடைய நெஞ்சிலே விதைத்தாய் என்னுடைய உள்ளத்தை விளையும்படி செய்தாய் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தை அவரும் ஒரு வயலாக காட்டியிருக்கிறார். ஆக ஆழ்வாருடைய நெஞ்சமே வயல் என்றும் அதுவே நந்தவனம் என்றும் அதிலே பிறந்த பொற்குடியான இவள் அவருடைய சந்ததி அப்படின்னு நாம் சொல்ல தடையில்லை. சீதா பிராட்டி ஜனககுலத்திலே பிறந்தாள், ருக்மிணி பிராட்டி ஒரு சத்திரிய குலத்திலே பிறந்தாள், ஆனால் இந்த கோதா பிராட்டியோ பரம வைதிக குலமான ஆழ்வார்கள் குலத்திலே வந்தன்றோ பிறந்தாள். அந்த பெருமைத்தான் அவளும் கொங்கலரும் பொழில் மாறுஞ்சோலையில் கொன்னைகள் மேல் தூங்கு பொன் மாலையோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் பூங்கோல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்ங்கவேல் நானொலியும் தலைப்பெவி என்னானுகோதோ அப்படின்னு சீதா பிராட்டிக்கு அந்த சார்ங்கவேல் போதுமாக இருந்தது, ருக்மிணி பிராட்டிக்கு அந்த சங்கொலி போதுமாக இருந்தது, இவளுக்கு இரண்டுமே தேவை அப்படின்னு காட்டினாள். ஏனென்றால் இவள் பிறந்த குடி அப்படிப்பட்ட குடி. அப்படிப்பட்ட இந்த பொற்குடிக்கு ஒரு கொழுகொம்பு தேவை இல்லையா? அது ஸ்ரீரங்கராஜன் அப்படிங்கறது அவளே முடிவு செய்தாள் தன்னுடைய வாழ்க்கையில். அதனால அடுத்த வரியிலே அந்த மித்துரமே நமக்கு உத்தேசம் அப்படிங்கறதுனால தாயாருடன் எப்போதும் கூடியிருப்பவனான எம்பெருமான் அவனை ஸ்ரீரங்கராஜன் அப்படிங்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட அவன் யாருன்னு கேட்டால் அவன் ஹரிச்சந்தனம். ஹரிச்சந்தனம்ங்கிறது ஒரு வகையான கற்பக விருட்சம். ஆழ்வார்களும் இந்த கற்பகம் என்ற சொல்லை பெருமாளுக்கு பல இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு பார்க்கலாம். திருவாசகத்தில் எம்பெருமானை வர்ணிக்கும் ஆழ்வார், தாமரைக்காடு மதற்கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் இருநாயிரு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பலவண்ண முடிதோள் ஆயிரம் தழைத்த நெடியோய் அப்படிங்க. கற்பகக்காவு பற்பலவண்ண அப்படின்னு பல பல வகைப்பட்ட கற்பக சோலைகள் போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அது ஒரு வர்ணனைங்க. நம்மாழ்வார் சொன்ன அந்த உவமையை எடுத்தார் திருமங்கை மன்னனும். ஏனென்றால் அவர் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோடு ஆரங்கம் கூற அவதரித்தவர். தூவடிவின் பார்மகள் பூமங்கையோடு சுடராய் சங்கு இருபால் பொலிந்து தோன்ன காவடிவின் கற்பகமே போல நின்று அப்படிங்க. காவடிவின் கற்பகம் அதாவது கற்பகச் சோலை போல. அதாவது இவன் ரெண்டு பேரே அதான் ஒன்றுதான் சொல்றான். என்னன்னா அவனுக்கு ஒரே ஒரு கற்பகம், ஒரு சாமானியமான கற்பகத்தை உவமையாக நம்ம சொல்ல முடியுமானா? முடியாது. அதனால சோலையை போலே பறந்து விரிந்திருக்கிற கற்பகம் போன்றவன் அப்படின்னு நம்ம சொல்ல வேணும்னு ரெண்டு பேருமே காட்டுகிறார். ஏன் சாமானிய கற்பகத்தை சொல்ல முடியாதுன்னா, சாமானிய கற்பகம் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குமே தவிர தன்னையே கொடுக்காது. ஆனால் ஆழ்வாரே காட்டுகிறார், பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரனும் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்னமுதம் கார்முகில் போலும் மேங்கடனல் வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரின்னு திருவாமியில் ஆச்சரியமான பாசுரம். இந்த கற்பகமான எம்பெருமான் மற்றதெல்லாம் கொடுப்பாங்கிற பெரிய விஷயம் இல்லை, தன்னையே கொடுப்பான் அப்படிங்கிற திருவங்கத்தமுதனாரும் உடையவரை கொண்டாடும் ராமானுசந்தாதியில அற்புதன் செம்மை ராமானுசன் என்னை ஆள வந்த கற்பகம் அப்படிங்க. தக்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையும் சொற்கத்த சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டரர் நின்னிடத்தே பொற்கற்பகம் எம் இ ராமானுச முனி அப்படிங்க. ஆக ராமானுசனும் ஒரு பொற்கற்பகம். ஏனென்றால் அவனும் நமக்காகவே இத்தலத்திலே வந்து உதித்து நமக்காகவே தன்னை தந்த அந்த எம்பெருமானாராகிற அவரும் ஒரு கற்பக விரக்ஷம்தான். ஆக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கற்பகம் சொன்னது ஸ்ரீரங்கராஜனை. ஏன் அவனை சொன்னான்னால், அர்ச்சாரூபத்தில் இருக்கக்கூடியவனான அவன் எல்லோருக்கும் எப்போதும் தன்னையே கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது விஷயம். மூக்ஷுப்படியிலே பிள்ளலோகாச்சாரியார் எம்பெருமானுடைய ஆறு குணங்களை சொல்கிறார், வாத்சல்யமும் சுவாமித்வமும் சௌசல்யமும் சௌலபியமும் ஞானமும் சக்தியும் அப்படின்னு. அதில் இங்கு சொன்ன சௌலபியத்துக்கு எல்லை நிலும் அர்ச்சாவதாரம் அப்படிங்கிற இதுதான் பரவியூக விபவங்கள் போலன்னிக்கே கண்ணாலே காணலாம்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு ஸ்ரீரங்கராஜன் தான் அவரும் அர்ச்சைக்கு பிரதிநிதியாக எடுத்து அவனுடைய அந்த சௌலபிய குணத்தையும் காட்டினார். அதனால்தான் அவன் நமக்கே தன்னை தந்த கற்பகமாகிறான். இவள் எப்படின்னா இவளும் கற்பகம் போன்றவர்தாள் அப்படிங்கிறதுனால கற்பகத்தை சுற்றிருக்கும் ஏதோ ஒரு கொடி இல்லை, இவளும் ஒரு கற்பக கொடி, இவள் கற்பவல்லி அப்படிங்கிற. இவள்கிட்ட சரண் புகிறதுக்கு இவள்கிட்ட என்ன குணங்கள் இருக்குன்னு நமக்கு தலையான குணங்கள்னு பார்த்தோம்னா அடுத்தது காட்டுகிறார், அவை பொறுமையும் கருணையும் அப்படின்னு. க்ஷமையும் காருண்யமும் இருக்கிறவள், பொறுமையிலே பூமியை போன்றவள், கருணையிலே ஸ்ரீதேவியை போன்றவள், இவர்கள் இருவரையும் ஒத்திருக்கிறாள் இவள் அப்படிங்கிறார். ஏன்னா குற்றம் புரிந்தவரான நாம் இவளிடத்துல போய் நின்றால் நம்மை அருகே வர விடுவதற்கு அவளுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அப்படி அருகே விட்ட பிறகு நம்மை அவனிடத்திலே கொண்டு சேர்ப்பிக்கவும் பரிந்துரைக்கவும் கருணையும் ரொம்ப தேவைப்படுகிறது. ஆக இந்த இரண்டு குணங்களும் அவளுக்கு இருக்க வேண்டும். எம்பெருமான இடத்துல நமக்காக மன்றாடினாள் பூமாதேவி, அதனால் நமக்கு வராக சரம ஸ்லோகம் கிடைத்தது. சிறையந்தவள் ஏத்தம்னு சொல்லி அவனை விட்டு பிரிந்ததுனால நமக்கு ராமச்சரம ஸ்லோகம் கிடைத்தது. ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி இவளே தானே தன்னுடைய சோதிவாயை திறந்து நமக்கு திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இரண்டையும் அருளி அதிலே எம்பெருமானை உபாய உபயம் அப்படிங்கிற விஷயத்தை நாராயணனை நமக்கே பறைதருவான் அப்படின்னும், உனக்கே ஆட்சேவோம் அப்படின்னும், உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னும் பலவையாக எல்லா அர்த்தங்களையும் நமக்காக தானே எடுத்து காட்டினாள் கோதாபிராட்டி. அதனால பொறுமையில பூமியை தனியாகவும் கருணையிலே ஸ்ரீதேவி தனியாகவும் காட்டினாலும் அந்த இருவருடைய அந்த குணமும் சேர்ந்திருப்பது இவளிடத்திலே அப்படிங்கிறார் சுவாமி. பெரிய பிராட்டியார் கருணையை வடிவெடுத்தவள் தான், அதனால அவன் திருமாறு விட்டு பிரிவதே இல்லை. ஆனால் இவனுடைய கருணை எப்படின்னா குன்றான வாழ்வான வைகுந்தமான் போகன் தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாய் வந்து இங்கே பிறக்கும் அளவுக்கு இவருடைய கருணை ஓங்கி இருக்கிறது. அதுவும் அவனுடைய மகிழ்ச்சியாக வந்து பிறக்காமல் ஒரு மானிட பெண் போலே பிறந்தாள் என்பதும், பிறகு அவள் மணந்ததும் அந்த அச்சையின் பதினியான நம்பெருமானிடத்திலும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சுவாமி தேசிகனும் தயாசதகம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் அருளி இருக்கிறார். அது திருவேங்கடமான கருணை பத்தினதான கிரந்தம். இவருடைய கருணையை பார்த்தால் அந்த மொத்த கிரந்தமும் இவளுக்குத்தான் அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கிறதுங்கிறது ஒரு கொண்டாடக்கூடிய விஷயம். பொறுமையும் கருணையும் எப்படி பலிக்கிறதுனா, நம்ம கிட்ட வந்து பிறந்தால் நம்மிடையே வந்து இருந்தால் தான் அதெல்லாம் பலிக்கும். எங்கேயோ இருந்தால் பலிக்குமா? அது அப்படியே வந்தாலும் வந்து பிறந்தாலும் வெறுமை ஏதோ ஒரு உயர்ந்த குலத்திலே பிறந்தாள் அப்படின்னு இல்லாமல் புறையற கலந்து பழகும் குணம் இருக்க வேண்டும். இதுக்குதான் சௌசீலியம்னு பேரு, தமிழில் நீர்மை அப்படின்வா. காகத்துனான ஸ்ரீ ராகவனுக்கு இந்த குணம் இருந்தது அப்படிங்கிறத திருமங்கைமன்னன் காட்டுகிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னொரு சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலே உகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மன திருந்திட ஆழிவண்ணா நின் அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன். அப்படி சௌசீல்யம் சொன்ன இடத்திலும் அதை அர்ச்சையான ஸ்ரீ ரங்கராஜன் இடத்திலே அவர் காட்டினாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே சௌசீல்யத்துக்கு அப்படி என்ன மேன்மைனா புறையற கதத்தல், நமக்கெல்லாம் எளியலாக இருக்கும் தன்மை. திருமலை அனந்தாழ்வான் கோதா சதுஸ்லோகி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். மாதா சேத் துளசி, பிதா எதி தவ விஷ்ணு சித்தோ மகான், பிராதா சேத் இதிசேகர, பிரியதம ஸ்ரீரங்க தாமாயதி, ஞாதாரஸ்தனையா துதுக்தி சரசஸ்தன்யேன சம்மர்தித்தா, கோதாதேவி கதம் துவம் அன்னசுலபா சாதாரணா ஸ்ரீரசி அப்படிங்கிறார். உன்னுடைய தாயானவள் துளசி, உன்னுடைய பிதா ஆனவர் விஷ்ணு சித்தரான மகான், உன்னுடைய அண்ணனானவர் எதிசேகரனான உடையவர், உன்னுடைய கணவரோ ஸ்ரீரங்கராஜன், ஞானிகள் உனக்கு குழந்தைகள், அப்படிப்பட்ட ரொம்ப உயர்ந்தவளான நீ எப்படி எங்களுக்கு இவ்வளவு சாதாரணமாக சுலபையாக இருக்கிறாய் அப்படின்னு வியக்கிறார் அனந்தாழ்வன். அதைத்தான் தேசிகன் சுருக்கமாக இருந்தே சாக்ஷாத் க்ஷமாம் கருணையாம் கமலாமி வாண்யாம் அப்படின்னு. இப்படி அதி ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்திற்கு அடியனுடைய புன்மதிக்கு எட்டிய வரையில் சில விஷயங்களை பெரியோருடைய கருத்தை தொடர்ந்து ஓரளவுக்கு இங்கே உரைத்தேன். குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்தொழமை பிரார்த்தித்து அடியே நமைகிறேன். சோச்சிஷ்ட மாலிகா வந்த கந்தபந்துர ஜிஷ்ணவே விஷ்ணு சித்த தனுஜாயே கோதாயே நித்தியமங்கலம். அடியேன் முதற்கவிதாசன்.